வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குளமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பழீது ஆதவன் ஒளீர் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பழியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குளமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 13வது ஞாயிறை நம்முடைய தாய் திருஅவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமுழுக்கு என்கிற அருளடையாளம் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அழைத்தல் வாழ்வில் பல நேரங்களில் நாம் இறை வார்த்தை அடித்தளமாக கொண்டு செயல்படாமலும் தூய ஆவியானோருடைய தூண்டுதலை புறக்கணித்தும் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் நாம் பெற்றுக்கொண்ட அழைத்தலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இறை வார்த்தையை புறக்கணித்த அந்த தருணங்களையும் தூய ஆவியாருக்கு எதிராக செய்த குற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு வரக்கூடிய காலங்களிலே ஆண்டவருக்கு உகந்த நல்லதொரு சீடர்களாக பணியாளர்களாக வாழ ஆவியின் வல்லமையை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதம். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவர், மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
ஜெபிப்போமாக. இறைவா, உமதருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம், பிரிவு 19, இறை வார்த்தைகள் 16, 19 முதல் 21 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் எலியாவை நோக்கி, ஆபேல் மெகாலாவைச் சேர்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12 ஏரை தாமே ஓட்டிக்கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையரிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உமை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து,
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே. அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறுகிறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் இருந்து ஒப்புவிக்க மாட்டார். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீ. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. உம் அன்பை படுகுழியில் காண விடமாட்டீர். ஆண்டவர் தாமே உரிமை சொத்து, என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். ஆண்டவர் தாமே உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே உரிமை சொத்து.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1-13 தொடங்கி 18 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வு அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை தலைகளை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பில் அடிமைகளாய் இருங்கள். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்வின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்வின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்வுக்கு முரணானது. இவை ஒன்றைக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஹல்லேலூயா 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும் உம்மடியான் கேட்கின்றேன். நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 51-62 வரை. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக தங்களையே வடிவமைத்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வார்த்தை வழியாகவே நம்மை மறு உருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நமக்குள்ள ஒரு உருவாக்கம் இருக்கிறது. அதை தான் பவுலடியார் பல விதத்தில் பேசுவார். அதே போல் இந்த உடல் நான் நினைக்காததை செய்ய நினைக்கிறது, பாவ காரியத்தில் என்னை இட்டு செல்கிறது, அதை என்னுடைய போராட்டமாய் நான் பார்க்கிறேன் என்றெல்லாம் பவுலடியாருடைய அந்த கூற்று உண்மையானது. ஏன்னா நாமளும் அதே போராட்டத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த பாவ நிலை என்பது முன்னுக்குரியதாக இருக்கிறது, உடல் ரீதியான உடல் சார்ந்த ஒரு நிலை என்பது முந்தியதாக இருக்கிறது, ஆவிக்குரிய நிலை பிந்தியதாக இருக்கிற. இப்போ இந்த ஆவிக்குரிய நிலையை பின்னாடி தான் நம்ம கொண்டுட்டு வர பார்க்குறோம், அதை முன்னாடி கொண்டுட்டு வர பார்க்குறோம். ஆகவே தான் இந்த போராட்டம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் வந்து உலகத்தை படைக்கிற போது தாம் உருவாக்கிய தொடக்க நூல் 1:31 பார்க்குறோம், அவர் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன, மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. அப்போ கடவுள் அந்த 6ஆம் நாளில் எல்லாத்தையும் படைச்சிட்டு அது பார்க்குறாரு, தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. வெறுமையாக நன்றாயிருந்தனன்னு சொல்லலை, மிகவும் நன்றாயிருந்தன, எக்ஸலண்ட். அப்போ கடவுள் நம்மையும் அப்படி தான் படைத்தார். இப்போ நம்முடைய படைப்புகளில் எல்லாவற்றையும் சிறப்பாய் படைத்தவர், நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் சிறப்பை வைத்தவர், நம்மிலும் ஒரு மிகப்பெரிய சிறப்பை வைத்திருக்கிறார். அந்த சிறப்பை அறிந்து செயல்பட தான் நம்முடைய பிள்ளைகள் நாம் அழைக்கப்படுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இறைவார்த்தையினுடைய ஆழம் அதை நோக்கித்தான் நம்மை அழைத்து செல்கிறது. அழைப்பு, அழைப்பு அப்படிங்கிற போது மற்ற நம்பிக்கையாளர்களை விட நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் இந்த அழைப்பு, கால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான இடம் பெறுகிறது. அழைப்பு, யாரெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பெயராலே அழைக்கப்பட்டிருக்கிறோமோ நமக்கு எல்லோருக்குமே சிறப்பான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்து நம்மை செயல்பட அழைக்கிறார். அதனால தான் நம்முடைய கிறிஸ்தவர்கள் கையளவு தான் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அங்காங்கே சிதறுண்டு ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வைத்து ஒரு காரியத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல விரும்புகிறார். அப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த அழைத்தலை உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கணும். அழைத்தலை எப்படி உணர்வது? இன்றைக்கி நாம் உலகத்தோடு ஒரு ஓட்டம், ஆன்மாவிலே ஒரு ஓட்டம், இந்த இரண்டுமே நம்முடைய அத்தியாவசியமான அடிப்படையான காரியமாய் தெரிகிறது. அதை உலகத்தை விட்டு உலகத்தில் ஓடாதபடி சோம்பேறிகளாக இருக்க முடியாது. உலகத்தில் ஓடணும், சாப்பாட்டுக்கு வழியை கண்டுபிடிக்கணும், நம்முடைய குடும்பத்தை வழி நடத்த அதுக்கான காரியங்களை செய்யணும், இது உலகத்திற்கான ஓட்டம். இதே சமயம் ஆன்மாவிற்கான ஓட்டமும் இருக்கிறது. இந்த இரண்டையும் இணைத்து நம்ம எப்படி செயல்படுவது, இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு தேடல், அழைப்பு, புரிதல் எல்லாமே இதில் வருது நிற்கிற. அப்போ அன்புக்குரிய பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம இந்த இறை செய்தியை கேட்கிற பொழுது நம்மை குறித்த ஒரு ஆற்றல், நம்மை குறித்த ஒரு புரிதல், நம்மை குறித்த ஒரு தெளிவு, நமக்கே கிடைக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் இந்த திருப்பள்ளியின் வழியாக கிடைக்க நம்ம மன்றாடுகிறோம். முதல் வாசகத்துக்குள்ளே போகிற போது அங்கே பார்க்குறோம், எலிசா எலியா, எலியா வந்து எலிசாவை கூப்பிட்றாரு. எலியா இறைவாக்கினர் முன்னோடி, எலிசா பின்னாடி அவர் ஓடுறாரு. அப்போ எலிசாவை அழைக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடனே எலியா என்ன செய்கிறாரு, அந்த சாபாட்டின் மகன் எலிசாவை வந்து தேடி போகிறாரு. அந்த எலிசா என்ன செய்து கொண்டிருந்தார் பாருங்க, அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன, 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். அப்போது 12 ஏரை வந்து ஒன்றா பூட்டி ஓட்டுற அளவுக்கு அவர் வந்து மிகவும் ஒரு திறமையான ஒரு நபராக, ஒரு பெருமைக்குரிய பொருள் ஆசீர்வாதத்தில் நிறைந்த, அப்படின்னா 11 ஏர் பூட்டி இருக்கிறாங்கனாக்கா அதனுடைய நிலப்பரப்பு அப்படி ஒரு பறந்துபட்ட நிலையிலே அவர் ஒரு பொருளாதாரத்தில் எந்த குறைவும் இல்லாமல் ஒரு பணக்காரர் என்ற வார்த்தையை நம்ம அவருக்கு வைக்கலாம். ஒரு பணம் படைத்த ஒரு பெரிய மனுஷராக இந்த எலிசா இருந்திருக்கிறார். அவர் ஏதோ வேலை இல்லாமல் அலைந்தவர் இல்லை, அல்லது வழியே இல்லாததுக்கு நான் ஆண்டவரை பற்றி கொள்வேன் அப்படின்னு இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிற ஒரு சூழல். இந்த சூழலில் தான் இந்த எலிசாவுக்கான அழைப்பு வருகிற. அந்த எலிசா என்ன செய்கிறார் பாருங்க, அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம், நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எலிசா சொல்லிட்டாரு, போயிட்டு வா, நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன், இனிமேல் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே விட்டுடுறார். இவர் என்ன செய்கிறார் பாருங்கள், போய் எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலைப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற, யாருக்கு கொடுக்குறாரு, மக்களுக்கு, எல்லாம் பொதுமக்களுக்கு கொடுக்குறார். அதை வந்து தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய ஆதாரமாக இருந்த எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு, இந்த அழைத்தலை முன்னிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அழித்து விடுகிறார், இழந்து போகிறார். எல்லாத்தையும் இழந்துட்டு தான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அழைத்தலை முன்வைத்து அவர் அடுத்த பணிக்காக இறைவாக்கினருடைய அந்த பணியை அவர் மேற்கொள்கிறார். இதே ஒரு வார்த்தையை நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து எலியா வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு, நான் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறார். இங்கே நம்மளுடைய புதிய ஏற்பாட்டு தலைவர் நம்ம இயேசு ஆண்டவர் பாருங்கள், அவரை நோக்கி உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு ஒரு ஆள் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நரிகளுக்கு பதுங்கு குழிகள், வானத்து பிறகு இடம் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடம் இல்லை, இதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார். முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும், இறந்தோரை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். வேறொருவர், ஐயாமை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களோடு விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல அப்படிங்கிறார். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த பர்மிஷனை கூட கொடுக்க மாட்டேங்கிறார். போயிட்டு வரேங்கிற ஒரு வார்த்தைக்கு கூட அவர் பதில் கிடையாது, நீ போயிட்டு வர்றதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் அது பர்மிஷன் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் அதைவிட நிறைவு, வெளிப்பாடு, புரிதல் எல்லாமே இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பெட்டர் வெர்ஷனில் இயேசு நிற்கிறார். அதனால் அவங்களுக்கு அந்த டைம் கூட கொடுக்கறதில்ல, போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறது கூட அங்கே அனுமதிக்கப்படவில்லை. இதில் கூட நம்ம பார்க்குறோம், ஒரு சிலர் வந்து அவங்களா வராங்க இயேசுவை பின்பற்ற, இதில் மற்றவங்க இயேசுவால் அழைக்கப்படுறாங்க. இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் அப்படின்னு இயேசுவை கூப்பிடுறாரு. அப்போ அவங்க ஒரு பதில் சொல்லும் பொழுது அந்த அழைத்தல் என்ன செய்யுது, அந்த இடத்துல அவங்களுடைய பதிலின் நிமித்தமாக அது தடை செய்யப்படுகிறது. இப்போ இதில் பார்க்குற போது அந்த திட்டத்தை குறித்த ஒரு தெளிவில்லாத ஒரு அழைப்பை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம அழைத்தல் அப்படின்னு சொல்லுகிற போது எல்லாமே ஏதோ குருத்துவ அழைப்புக்கு அல்லது அருட்கண்ணீர்களாக போகிறது, இது மட்டும்தான் நம்முடைய அழைப்பு அல்ல. இன்றைக்கு உலகம் பறந்துபட்ட நிலையில் பல்வேறு விதமான சூழலில் அது வந்து ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு உலகமாக போய்கொண்டு இருக்கிறது. இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள எல்லா தளத்திலும் நமக்கு ஆட்கள் வேணும். எல்லா தளத்திலும், அரசியல் தளத்திலையும் நமக்கு அழைப்பு இருக்கிறது, நம்மளுடைய ஆன்மீக தளத்திலையும் இருக்கிறது, அறிவியல் உலகத்தில் இருக்கிறது, சமூகத்தில் இருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு ஒரு சவால் நிறைந்த அழைப்பு ஆண்டவர் வைத்துட்டே இருக்கிறார். ஏன்னா எல்லா தலங்களிலிருந்தும் மக்கள் வழிநடத்தப்பட வேண்டும். அதனால் இன்றைக்கி எனக்கு வந்து அழைப்பு அப்படின்னா உடனே நான் சாமியாராக போவேன், நான் சிஸ்டராக போவேன், இது மட்டும்தான் அழைப்பு என்று பலர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அது இல்லை. நீங்கள் ஒரு ஒரு வக்கீலாக இருக்கிறீங்க, ஒரு லாயராக இருக்கிறீங்கன்னா அங்கேயும் உங்களுடைய அழைப்பு இருக்கிறது. ஏன் கடவுள் அந்த இடத்துல உங்களை வந்து வைத்திருக்கிறார்? பொய்களை சொல்லி நம்ம பணம் ஈட்டுவதற்காக அல்ல. ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க, அங்கே வந்து எதையோ ஒன்று சொல்லி உயிரற்ற பிணங்களை வைத்து பணம் சம்பாதிக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே இந்த மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரால் திருமுழுக்கு செய்யப்பட்ட பிள்ளைகள் அங்கே இறைவாக்கினர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ அந்த அழைப்பினுடைய நிலை என்பது பல்வேறு விதத்திலே மாறி இருக்கிற. அப்போது நீங்கள் ஆசிரிய பணி செய்யலாம். ஆசிரிய பணியில் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற நாலு பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வச்சு செண்டம் வாங்க வச்சு, என் கிளாஸில் 10 பிள்ளைங்க செண்டம், அங்கே இருக்கிற 50 பிள்ளைங்க, மற்றதெல்லாம் அப்போ பாருங்கள். இன்றைக்கி நாம் ஒரு சக்ஸஸ் ரேட்டிங் கொடுக்குற ஒரு உலகத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் வந்து நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும், நிறைய நம்மளுடைய அந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு. அப்போ எளியவர்கள் இன்றைக்கி ஒரு ஒரு நடனம் ஆடுறது கூட பார்த்திங்கன்னா பள்ளிகளில் நல்லா ஆடுற பிள்ளைகளாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆட வைப்பாங்க, அவங்களுக்கே திருப்பி திருப்பி வாய்ப்புகள் போகும். அதில் ஆட தெரியாத பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு, நம்மளும் ஆடணும், நம்மளும் பாடணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிரத்தையோடு எடுத்து அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு எண்ணிக்கையில் ரொம்ப குறைவான ஆசிரியர்கள். இப்படி பல்வேறு தலங்களில் மருத்துவத்துக்கு போனீங்கன்னா, டாக்டர்ஸ் போனீங்கன்னாக்க அங்கே காசு கொடுத்தா ஒரு ஹைஃபை லைஃப், அந்த உயிருக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு மரியாதை. காசு இல்லாத உயிர்கள், அப்போ உயிர்கள் கடவுளுடைய பார்வையில் எல்லாம் ஒன்று தானே. காயின் ஆபேல், ஆபேலினுடைய ரத்தம் என் முன்னாடி கத்தி கொண்டு இருக்கிறது. இந்த மண் வந்து என்னுடைய அவருடைய ரத்தம் இந்த மண் விழுங்கியதே, அது என்னிடத்துல சப்தம் எடுக்கிறதுன்னு கடவுள் சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து, கடவுளுக்கு முன்னாடி எல்லாமே சமம், எல்லாருடைய ரத்தமும் உயிரும் ஒன்றாக இருக்கிற. ஆகவே இந்த அழைப்பு என்று நம்ம பார்க்குற போது கடவுளுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தால் மட்டும்தான் இறையாட்சியை நம்மால் உருவாக்க முடியும். இன்றைக்கி எப்போ இந்த அழைப்பு வந்து அவங்க தான் அழைக்கப்பட்டிருக்காங்க, இவங்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு எப்போ ஒரு திருமுழுக்கு பெற்றிருக்கிற மகனோ மகளோ அடுத்தவர்களை கை காட்டிவிட்டு தான் தப்பிக்க நினைக்கிறாங்களோ அப்போவே இந்த இறையாட்சி சரிய ஆரம்பிக்கிறது. ஆக இறையாட்சியினுடைய தளத்திற்குள்ளே நம்ம எல்லோருமே சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி பிசாசு என்ன செய்யுதுன்னா, இந்த அழைப்பை கெடுக்கிறது தான் தீமையினுடைய வேலை. இன்னைக்கு ஆண்டவருடைய பெயரால் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கோம். பாருங்கள் எலிசா பாருங்கள், தனக்கு ஆதாரமாக இருக்கிறதையே அவர் என்ன செய்துட்டாரு, அழிச்சிட்டு வந்திருக்கிறார். அதான் இயேசுசாமி சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வாங்க, சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்போ சிலுவை எப்படி நமக்கு கிடைக்கும், நன்மை செய்யும் போது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைத்தலின்படி வாழ முயற்சிக்கிற போது. நம்முடைய இறைவாக்கினர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எசையா, எரேமியா, எசேக்கியல் எல்லாருமே துன்பப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது அங்கே உலக திட்டத்தோடு ஒரு போராட்டம் எப்போதுமே இருக்கும். இதை வந்து அந்தந்த நபர் உணர்ந்து என்ன செய்யணும், அந்த போராட்டத்தில் நம்ம நிற்கணும், அதில் வெற்றி அடையணும், அதை கடவுளை அந்த இடத்துல நம்ம வெற்றி அடைய வைக்கணும். இதுதான் நம்மளுடைய அழைப்பு. அப்போது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பிசாசு என்ன செய்கிறான், அந்த அழைப்பின்படி போகாதபடிக்கு நம்மளை வேறு திசையில் திருப்பி விடுறான். வேறு திசையில் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை, ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு ஏன் வந்து வேலை கிடைக்கல, எனக்கு ஏன் சம்பளம் வரலை, எனக்கு பாருங்கள் உலக ரீதியான ஒரு 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 ஆசை, உலக ரீதியான ஒரு வாழ்க்கை முறை. அப்போ என் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் நடக்கலை. பாருங்கள் உயரியதை குறித்து யோசிங்க. அழைத்தல் என்பது ஒரு உயரிய நோக்கத்தோடு இருக்கிற, அந்த உயரிய நோக்கத்தை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கடவுள் கண்டிப்பாக என்ன செய்வார், நம்மை சுற்றி இருக்கிற பல சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அவர் சரியாக்கி விடுவார். ஏன்னா ஆண்டவருடைய உயரிய நோக்கத்தை நீங்கள் கையில் தூக்கி கொண்டு ஓடுறீங்க. இதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல ஒரு சிந்தனை வேணும், நல்ல மரமாக, நல்ல கனி கொடுக்க, நல்ல யோசனை. அதான் எண்ணம் தான் செயலுக்கான வடிவமாக இருக்கிறது. முதல்ல எண்ணம் சரியாக இருக்கணும் இல்லையா. அப்போ எண்ணமே தவறாக இருந்ததுன்னா அப்போ எண்ணத்தை சீர்தூக்கி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வார்த்தைகள் வழியாக யோசிக்கிற பொழுது கடவுள் இந்த எண்ணத்தின் வழியாக நம்மோடு பேசிகிட்டே இருக்கிறார். பாருங்கள், நிறைய இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கி நம்ம யாருக்கு பின்னாடி அலைகிறோம், நம்மை அழைத்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு பின்னாடி போக தயாராக இருக்கிறோமா. இந்த ஆண்டவரே பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை தேடி வராங்க, அப்போ அவங்களுடைய எண்ணத்தில் வேறு என்னமோ இருக்குது, கடவுள் அதை அறிந்து என்ன செய்கிறாரு, போயிட்டு வாப்பான்றார். ஒரு சிலர் ஆண்டவரே கூப்பிட்றாரு வாய் திறந்து, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாரு. அவங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் அழைத்தலில் இருக்கிறோம், நாங்கள் குருத்துவ அழைப்பை பெற்றிருக்கிற கன்னியர்களுடைய அழைப்பை பெற்றிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம், ஒரு அழைத்தலை பெற்ற உடனே குருவானவர் ஆன உடனே என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எந்த பொசிஷனுக்குள்ளே போகலாம், இதெல்லாம் வந்து அந்த தனிப்பட்ட மனிதனுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை வைத்து கொண்டு நாம் போய் ஒரு இறையாட்சிக்குள்ளே பணி செய்கிறேன் அப்படின்னு போனால் அந்த பணி நம்ம வெற்றியடைய முடியாது. கடவுள் என்ன பணியை விரும்புகிறாரோ, ஆண்டவரே என்னை நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு எந்த ஒரு குருவானவர் தன்னுடைய குருத்துவ அபிஷேகத்தை பெற்ற பிறகு தன்னை கையளிக்கிறாரோ, அவரை கையை பிடிச்சி கடவுள் கூட்டிகிட்டு போவார். நிறைய பேர் என்னிட கேட்பாங்க, இந்த கரிஸ்மேட்டிக் லைனில் நீங்கள் எப்படி வந்தீங்க, கரிஸ்மேட்டிக்கில் வந்து நீங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, எந்த எப்படி உங்கள் அழைத்தலை பெற்றுக்கொண்டீங்க அப்படிலாம் கேட்பாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இதுக்கு பிளானிங்கே இல்லை. நான் வந்து இதில் தான் வரணும், இதில் தான் வந்து நான் வந்து மேலே போகணும்னு எனக்கு திட்டமிடவும் தெரியாது, அது அப்படி நான் எந்த விதத்தில் யோசிக்கவும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல விதமாக அறிவிக்கணுங்கிற ஒரு நல்ல மனநிலையோடு நாங்கள் பணியை ஆரம்பித்தோம், அவ்வளோதான். அந்த பணியை ஆரம்பித்து அதை செயல்படுத்தப்படுத்த ஆண்டவர் வாய்ப்புகளை அள்ளி முன்னாடி போட ஆரம்பித்தார். வாய்ப்புகளுக்காக ஓடி 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 அது நேரம் பத்தலை. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் தான் இன்றைக்கி நாம் வந்து ஒரு நிலையில் நின்று கொண்டு இந்த அனுபவத்தை திரும்பி பார்க்கிற பொழுது கடவுள் கரம் பிடித்து அழைத்து வந்தாருங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பாடுறோம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இந்த வார்த்தை உண்மையாக இருக்கிறதை பார்த்து நான் ஆண்டவரை புகழ்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் அறியாத பிள்ளையாக வந்திருந்தோம். அப்போ ஆண்டவர் நம்மளை இதெல்லாம் சொல்லி அறிய வைத்தார். இன்றைக்கி கடவுளை விட்டுவிட்டு வேறு ஒரு திசையிலே ஓடுகிற ஒரு கூட்டம், யாருடைய தலையிலெல்லாம் திருமுழுக்கினுடைய அபிஷேகமான எண்ணெய் வைக்கப்பட்டதோ அவர்கள் எல்லோருமே பொறுப்பாளிகளாக இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு கூட கடவுள் கணக்கு கம்மியாக தான் கேட்பார். நம்ம இந்த திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் கணக்கு நிறைய கேட்பார். ஏன்னா அடுத்தவங்களுக்கு கூட இப்படியெல்லாம் செய்தி கிடையாது. பாருங்கள், கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நமக்கு மட்டும்தான் வார்த்தை, செய்தி, விளக்கம் இப்படி நிறைய கிடைக்குது. இதெல்லாம் இன்னைக்கு உள்வாங்கி பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, வெறுத்து போயிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவரையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு, ஆண்டவரை மறுதளிச்சுட்டு வேறு ஒரு நம்பிக்கைக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய காரியத்தை வெறுக்க துவங்கிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வின் ஆவி அவர்களுக்குள்ளே குடிகொள்கிறது. நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க, தங்களை மந்திரவாதிகளைப் போல நடத்திக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் படிக்கிறாங்க, பெரிய வல்லமை கிடைச்சிருச்சு அப்படின்னு. இந்த பைபிள் படிக்க துவங்கின உடனேயும் பார்த்திங்கனாக்கா மாதாவை கேள்வி கேட்கறது, திருச்சபையை கேள்வி கேட்கறது, அங்கே எழும்பக்கூடிய எண்ணம் வந்து கடவுளுடைய எண்ணமாக வெளிப்படுவது இல்லை. அது தீமை ஆட்கொண்ட ஒரு எண்ணமாக இருக்கிறதுனால தான் கடவுளுடைய தாயவே நம்ம கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய, திருச்சபையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய, கடவுள் கொடுத்திருக்கிற அடையாளங்களை எல்லாம் அவமானத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வேதனைக்குள்ளே போகிறோம். பாருங்கள் அந்த அழைத்தல் எப்படி டிவியேட் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த அழைத்தலை உணர்ந்த பிள்ளைகள் எதை செய்யணும், அதை விட்டுட்டு செய்யக்கூடாததை செய்து கொண்டு தன்னுடைய அந்த அதிகாரத்தை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அழிவுக்கான அதிகாரமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், அவங்க வேறு விதமான நம்பிக்கைக்குள்ளே இங்கேயே உட்காந்துக்கிறது, இந்த கோயிலுக்கு வர்றது, எல்லாம் செய்கிறது, ஒரு கிறிஸ்தவரை போல காட்டிக்கொள்வது, வேறு விதமான நம்பிக்கை வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மந்திரம், மாயம், தந்திரம், வாயை திறந்தா பேய், பிசாசு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்கள் பைபிளில் நிறைய இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எரேமியா 8:1-2 பார்க்குறோம், யூதாவின் அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேமில் குடியிருப்போர் ஆகியோரின் எலும்புகளை அவர்களின் கல்லறைகளிலிருந்து தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர். அவற்றை கதிரவன், நிலா, விண்மீன்கள் ஆகியவற்றின் முன் பரப்புவார்கள். இவற்றுக்குத்தாமே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள். இவற்றின் பின்தானே அலைந்து திரிந்தார்கள். இவற்றிடம்தானே குறி கேட்டார்கள். இவற்றை தானே வழிபட்டார்கள். அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து புதைக்க மாட்டார்கள். அவை தரையில் சாணம் போல் கிடக்கும். பாருங்கள் ஒரு வேதனையான செய்தியை இந்த செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நிறைய உதாரணங்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எசேக்கியேல் 13:9 பொய் காட்சி கண்டு ஏமாற்று குறி தரும் போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும். பார்த்தீங்களா, என் மக்களின் அவையில் அவர்கள் இறார், ஆண்டவருடைய அவையில் அவர்களுக்கு இடம் கிடையாது. இஸ்ரேல் வீட்டாரின் பதிவேட்டிலும் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிரா, இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிற ஊழியக்காரர்கள், இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை படிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன், பரவச பேச்சு பேசுகிறேன் என்று தங்களையே பிதற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையான அந்த அழைத்தலை உணர்கிறோமா? இப்போ இன்றைக்கி பரவச பேச்சு இன்றைக்கி பேசுகிறாங்க. இன்றைக்கி பரவச பேச்சு நம்ம வந்து வேண்டான்னு சொல்லலை. ஆவிக்குரிய சிறப்பான கொடைகள் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அது எதுக்கு நீ பேசுகிற? பவுலடியாரே சொல்கிறார், பரவச பேச்செல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்க அப்படிங்கிறார். சபைக்கு வரும்போது சபை புரியும்படியாக பேசுங்கிறாரு. அப்போ சபையில் வந்து ஒருத்தர் வந்து காக்கா காக்கா கூக்குங்கிறான்னா அவன் வந்து உண்மையாக பேசுகிறானா? அந்த சபை அந்த பரவச பேச்சு உண்மையான பேச்சாக இருந்ததுன்னா அது இன்னொருத்தர் விளக்கக்கூடிய வரம் அந்த இடத்துல கிடைக்கணும். அவர் என்ன பேசுகிறாருங்கிறது அந்த சபைக்கு விளக்குவார் ஆவியானவர். அந்த இடத்துல விளக்குறதுக்கு யாருக்கும் செய்தி வரலை அப்படின்னா இவர் பொய் உரைக்கிறார் என்று அர்த்தம். ஏமாற்று குறிகாரர் அவர். இப்போ பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்முடைய காரியங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைய இருக்கிறது பைபிளில். எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. இன்றைக்கி மந்திர மாயம், இன்றைக்கி நிறைய குருக்கள் கன்னியர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மந்திர மாயம், மெழுகுதிரியை கொடுக்கறது, தாயத்தை கொடுக்கறது, கயிறை கட்டுறது, ஏன்னா பேசி வார்த்தையில் ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியாததுனால ஏதாவது ஒன்று செய்து அந்த ஆத்மாவை வந்து அட்ராக்ட் பண்ணணும், எப்படியாவது காசு சேர்க்கணும். இதுதான் எண்ணம். இந்த எண்ணத்தினுடைய விளைவு பாருங்கள், அழைத்தலை அவங்க ஓரமாக வச்சுட்டு எதற்காக அழைக்கப்பட்டாங்களோ பாருங்கள். எலிசா என்ன செய்கிறாரு, இருக்கிறத தூக்கி தூர போட்டுட்டு வரார். இயேசு அதுதான் இப்போ இதில் சொல்கிறாரு. இதில் சொல்லாமலே எலியா வந்து நீ போய் உன்னுடைய ஏறு தேரு எல்லாம் பூட்டிலாம் போட்டு அடித்து உடச்சி எல்லாத்துக்கும் சோறு போட்டுட்டு வா, அப்போ தான் ஆண்டவர் ஏற்றுப்பார் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் எலிசா இறைவாக்கினருக்கு தெரிந்திருந்தது. இதுதான் ஒரு ஒரு இறைவாக்கினருக்குடைய பண்பு. அந்த பண்பு நலனை தான் இயேசு சாமி இங்கே தேடுறாரு புதிய ஏற்பாட்டில். அந்த பண்பு நலனோடு எவனாவது வருவானான்னு பார்க்குறாரு. ஒருத்தருமே கிடைக்கல இந்த 12 சீடர்களை தவிர. அவங்கெல்லாம் வந்தவங்க, அதனால தான் அந்த 12 எண்ணிக்கையை நம்ம வந்து இறுக்கி பிடிக்கிறோம் பாருங்கள். அப்போ பாருங்கள் நிறைய இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். நம்ம இணைச்சட்டம் 19:9 ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நம்ம நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் தான் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனால் அழைத்தலை உணர முடியாத நிலை, தான் அபிஷேகிக்கப்பட்ட நிலையை உணர முடியாத வேதனை. இருக்கிறத தூக்கி அவ்வளோத்தையும் போட்டுட்டு மொத்தமாக வரணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகாமாவது இருக்கணும். இங்கே நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம், பைபிளில் படிச்சுட்டு உடனே குறி சொல்கிறது, உனக்கு ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறாருன்னு சொல்கிறது. உண்மையாக சொல்கிறாரா? உண்மை இல்லைன்னா சொல்லாத, ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக போயிடணும். இன்றைக்கி நிறைய தவறான வழிகாட்டுதல்கள் திருச்சபைக்குள்ளேயே பரவி கிடப்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் இது வேதனையாக இருக்கிறது. ஒரு மேடையில் நான் போய் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை விடுவிக்குன்னு சொல்கிறேன், இன்னொருத்தர் பின்னாடியே வந்து இந்த தாயத்தை விடுவிக்குன்னு சொல்கிறார், இந்த மெழுகுதிரி விடுவிக்குன்னு சொன்னால் மக்கள் குழம்பி போகிறாங்க. இப்போ யார் வந்து கண் தெளிவாக தெரியணும்னா, மக்களாகிய உங்களுடைய கண்கள் தெளிவாக தெரியணும். யார் யார் பொய் இறைவாக்கினர், இறைவாக்கினர் சொல்லக்கூடாது, யார் பொய் வாக்கினன், யார் ஆண்டவருடைய வாக்கினர் இறைவாக்கினர் என்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னாக்க கையில் கயிறை கட்டிக்கிட்டு செம்னேரிக்கு போயிருக்கிறேன். குருமடத்தில் குருத்துவ மாணவர்களுடைய சேர்க்கை நடக்குது. அங்கே பார்க்குறேன், ஒருத்தர் காலில் கயிறு கட்டியிருக்கான், கயிறு கட்டிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கான் கோயிலில். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்க்குற பொழுது நாம் ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகிய மக்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நன்மை செய்யலை நன்மை செய்யலைன்னா எப்படி செய்வார் அவர்? இன்றைக்கி கல்யாணம் நடக்குது நம்ம வீட்டில், எத்தனை பேருடைய குடும்பத்தில் நம்ம வந்து உடனே காலண்டரை தூக்கி நல்ல நேரம் பார்க்குறோம். இந்த நல்ல நேரம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நம்முடைய இதில் எங்கேயாவது இருக்குதா நல்ல நேரம்? நல்ல நேரத்தில் எழுதினவனே கெட்ட நேரத்தில் தான் கல்யாணம் வச்சுக்கிறான். நல்ல நேரத்தை எழுதிட்டு பாருங்கள், நம்மளை ரீடைரக்ட் பண்ணிவிட்டு நம்மெல்லாம் அன்றைக்கி தான் போய் விலைவாசி எல்லாம் ஏறி கிடக்கும், கத்திரிக்காய் வாங்க முடியாது, எல்லாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் கல்யாணம் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எழுதினவன் பார்த்தீங்கன்னா அர்த்த முகூர்த்தம் இல்லாத நேரத்தில் போய் தாலியை கட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அன்றைக்கி எல்லாமே இலவசம், எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே கம்மியாக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி அறிவற்ற ஒரு சமூகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவத்தில் எவ்வளோ தூரம்னா, ஒரு முறை குருக்களோடு பேசி கொண்டு இருக்கிற போது கூட எங்களுக்கே ஒரு, ஏன் நம்ம கத்தோலிக்க நம்மளுடைய கிறிஸ்தவ சபையில் கூட ஏன் நல்ல நாளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. நம்ம திருச்சபையில் கூட காலண்டரில் இனிமேல் நல்ல நாள் போடலாம், மாதா பிறந்த நாள், நல்ல நாள், கல்யாண நாள் அப்படின்னு போடலாமே அப்படின்னு கூட ஒரு சிந்தனை உதித்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் மக்கள் அந்த நல்ல நாள் பார்க்குறதுல இன்றைக்கி மூழ்கி போய் கிடக்கிறாங்க. பாருங்கள், வேதம் என்ன சொல்லுது பாருங்கள், 18:9 இணைச்சட்டத்தில், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின், கடவுள் உன் எந்த இடத்துல நட்டு வைக்கிறார் அந்த இடத்துக்குள்ளே போன பின், அந்த வேற்றினத்தாரின் அருவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. தன் புதல்வனை புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், பாருங்க காலண்டரை தூக்கி நாள் பார்த்தீங்கன்னா, சகுனங்களை நம்புகிறவனும், பூனை குறுக்க போது பாம்பு போது, சூனியக்காரன், மந்திரவாதி, ஏவி விடுகிறவன், மாய வித்தைக்காரன், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன் உங்களுடைய இருத்தலாகாது. இதுக்கு மேலே ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன், நல்ல கவனிங்க, இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவறுப்பானவன். ஆண்டவருக்கு அருவறுப்பான செயலை நீ செஞ்சுட்டு வந்து நன்மை நற்கருணை உட்கொள்றதில் என்ன இருக்கும்? அது இன்னும் அதிக வேதனையை உட்படுத்தும். தகுதியற்ற நிலையில் உட்கொண்டீங்கன்னா அது உனக்கு சாபம். பாருங்கள், எவ்வளவு ஆழமான விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அருவறுப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலையில் இருந்து அவனை துரத்தி விடுவார். கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. இதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் நம்மளுடைய அழைத்தல், நம்ம வந்து எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படணும். அதுதான் இரண்டாவது வாசகத்தில் அந்த அழைத்தலினுடைய மேன்மை எப்படி இருக்கணும்னு நமக்கு வடிவமைத்து கொடுக்கிற இந்த பகுதியை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். அழைத்தல் இருக்குங்கிறத உறுதி செய்கிற முதல் வாசகத்திலும், நற்செய்தி வாசகத்திலும், இந்த இரண்டாவது வாசகம் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்துட்டார், நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அந்த உரிமை வாழ்வை பெற்ற நீ மீண்டும் போய் எங்கேயாவது போய் அடிமையாகி விழுந்துடாத. இன்றைக்கி நாம் யோசிக்கணும், பாவத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம், பணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம், பெருமைக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவர் விடுவித்ததற்கான அடையாளமே இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். உரிமை வாழ்வு இருக்குன்னா அது ஊனியல்பினுடைய செயல்களுக்குள்ளே நம்ம இட்டு செல்ல முடியாது. அதை கடந்த ஒரு அபிஷேகம். அது சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். நீங்கள் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் அடுத்தவர் மீது அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம இதையெல்லாம் செய்கிறோமா? அடுத்தவர்களை நம்ம வாயார புகழ முடியலனாலும் பரவாயில்ல, வாயார தூற்றாமல் இருந்தால் சரி. அப்போ நாவு வந்து ஒரு வாளை போல் செயல்படுதுன்னா அந்த வாள் உன் தலையில் இருக்கும் என்பதை நம்ம மறந்து போகிறோம். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. இந்த ஒரே கட்டளை, அன்பு கட்டளை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. இதை சொன்னால் அவருக்கு மனசு வலிக்கும், அப்படின்னா அதை சொல்லாத. நீ அது சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தால் சொல்லலாம், சொல்லக்கூடாத விஷயத்தை சும்மா போய் எதையாவது சொல்கிறது. அப்போ பாருங்கள், அப்போ பேசுகிறவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த கட்டளையை உடைப்பதாக இருக்கிறது. அப்படி உடைக்கிறவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்? உடைப்பட்டதாக தான் இருக்கும். அவங்க வேணால் பேசிக்கிட்டே இருக்கலாம், நியாயம் பேசிக்கிட்டே இருக்கு. நிறைய பேரை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வேதனைக்குட்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறது. அது அறியாதபடி அவங்க என்ன செய்கிறாங்க? தங்களை பெரிய பரிசெயரை போல, சதிசெயரை போல, ஒரு ஊழியக்காரரை போல, பெரிய ஞானியைப் போல அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே வீடு இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பின்னாடி. இதை அறிய முடியாத ஒரு கண்கள் மூடப்பட்ட ஒரு அவமானத்திற்குரிய நிலை. அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பாருங்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளே. இன்றைக்கு மனித இனம் மனித இனத்தை அழித்து கொண்டு இருக்கிறது. இந்த மனித இனம் மனித இனத்தை மட்டுமல்ல, இயற்கையை அழிக்கிறது. இந்த பூமியினுடைய எல்லா தளங்களையும் அழிக்கிறது. இன்றைக்கி இந்த அழிவினுடைய ஆற்றல், பாப்பரசர் லவுதாத்தோசி என்கிற ஒரு 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 சுற்றுமடலை எழுதினார் இயற்கையை குறித்து. இயற்கையை குறித்து அந்த சுற்றுமடலில் அவர் சொல்கிறாரு, ஒரு ஒரு நெருப்போ, ஒரு ஒரு என்னது நிலநடுக்கமோ, ஒரு எரிமலையோ பூமியை அழிப்பதில்லை. அதை விட கொடுமையான ஒரு அழிவு யாரிடமிருந்து வருகிறதுனா மனுஷன்டேந்து வருது அப்படிங்கிறார். மனுஷன்தான் இந்த பூமியை அழிக்க முற்படுகிறோம். பாருங்கள் நிறைய விஷயம் நீங்கள் எல்லாமே இணைந்து செயல்படுது பாருங்களேன். ஆட்டம் எடுத்துக்கொள்ளுங்க, அது உள்ள சில அறிவியல் பூர்வமான காம்பனன்ஸ் எல்லாம் இணைஞ்சு கிடக்கு. அது சேர்த்தது தான் ஆட்டம். இப்போ நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நிலம், நீர், காற்று இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு உயிரை உருவாக்குது. இதெல்லாம் இணையாமல் ஒரு உயிர் உருவாக முடியாது. அப்போ எல்லாமே சேர்ந்து சேர்ந்து அதனுடைய இந்த பூமியை வந்து புதுப்படைப்பாக மாற்றிக்கிட்டு இருக்குது. இதில் சேராமல் பிச்சுக்கிட்டு நிற்கிறது யாருன்னா நம்ம தான். இன்றைக்கி கதவெல்லாம் போட்டுக்கிட்டு நான் என் உலகம் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது, வாழக்கூடாது. அதுதான் மனநிலை. வாழ முடியாது இல்லை, வாழக்கூடாது. ஒரு முதியவர் சொல்கிறார், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறார். ரெண்டு சாமியார் சேர்ந்து வாழ முடியாதுன்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ அந்த குருத்துவ நிலை எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினச்சா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனவே நான் சொல்லுகிறேன், ஐ டெல் யூ. நிறைய இடத்துல இந்த வார்த்தை வந்துச்சுன்னா அந்த இடத்துல உத்து பாருன்னு அர்த்தம். நான் சொல்லுகிறேன், இயேசு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஐ டெல் யூ அப்படிங்கிற வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்து இட்ஸ் அ கமாண்டிங் சம்திங். கடவுள் ஏதோ ஒன்று அழுத்தமாக சொல்கிறாரு. இந்த சொல்கிறாரு பாருங்கள், தூயாவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். தூயாவியவே ஏற்றுக்கிறது இல்லை நிறைய பேர். தூயாவியவே கிண்டல் பண்ணுறோம். நான் போகும்போது தூயாவி வந்துட்டாரா, தூயாவி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுற ஆட்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தூயாவி ஒழுங்காக இருக்கிறாரா, தூயாவி இறங்கி இறங்கி வந்துட்டாரா? பாருங்கள், தூயாவியை பழித்துரைக்காதன்னு சொல்லியும் நம்ம அது பழித்துரைக்கிறோம். இப்போ தூயாவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போ தூயாவி என்கிட்ட இருக்குதா? அப்போ தூயாவினுடைய ஆர்டர் என்கிட்ட இருக்குதா? சிந்தித்து பார்க்கணும். அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். இந்த தூயாவியினுடைய அந்த தூண்டுதல் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். தூயாவி என்னை தூண்டுறாரா, என்னை செயல்படுத்த தூண்டுறாரா? இது எதுவுமே செயல்பாடே இல்லை, நான் சும்மா உட்காந்துருக்கேன்னா உங்கள்கிட்ட தூயாவி இல்லைன்னு அர்த்தம். தூயாவி இருந்தால் உங்களால் சும்மா உட்கார முடியாது. ஒரு நிலத்தில் தூயாவி இருக்குது, அதனால தான் ஒரு விதையை போட்டோன்னே அதுவாக முளைக்குது, போடாமலே விளைக்குது. பாருங்கள், நான் நம்ம நிறைய பார்க்குறோம், நிலங்களில் பார்க்குறோம், நல்ல 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 கீரைகள், நல்ல நல்ல உடலுக்கு சுகமளிக்கக்கூடிய மருத்துவ குணமுள்ள அந்த சிறு செடிகள் எல்லாம் வளருது. யார் விளைவிக்கிறார் அதெல்லாம்? அதில் தூயாவி இருக்கிறார். இந்த நிலத்தின் மீது அசைவாடுறார், நீரின் மீது அசைவாடுறார். அதனால தான் அதெல்லாம் உயிர் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளேருந்து வருது. யார் போட்டால் விதை அதுவாக விளைகிறது. ஆண்டவர் விளையச் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளேயும் அப்படி தான். தூயாவியினுடைய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்படுவீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல அடுத்தவங்களாம் சேரக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையின் என்ன வருதுன்னா உன்னுடைய தூயாவி பலவீனமாக இருக்குது. தூயாவி செயல்பட முடியாத ஒரு வேதனை. அதை மாற்றணும். நம்ம இணைந்து செயல்படணும். அடுத்தவருடைய காயத்தை தாங்கிக் கொள்ளணும், அடுத்தவருடைய பலவீனத்தை தாங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் அப்படி தானே நம்மளை சேர்த்து கொண்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பயணம் ஊனியல்பின் பயணம் அல்ல, தூயாவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழக்கூடிய பயணம். தூயாவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுபவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ நம்ம கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் அழைத்தல் எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லி உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். அழைத்தல் உங்கள் தலையில் வைக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தினுடைய எண்ணெயில் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. இதோ ஆண்டவர் உங்களுடைய காதுகளை திறந்திருக்கிறார், உங்களுடைய உதடுகளை திறந்திருக்கிறார் திருமுழுக்கின் போது. அப்படி திறக்கப்பட்ட காதுகளும் உதடுகளும் ஆண்டவருக்காக கேட்கவும் பேசவும் கடமைப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்க. செயல்படாமல் இருந்தால் கரம் உயர்த்தி ஆவியானவரிடத்தில் மன்றாடுங்க. ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.